நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடரின் 16வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
பையம் பட்டி வந்தாச்சு. வையாபுரி மாமா, பையம் பட்டியில இருக்கிற வையாபுரி மாமா, இத உங்ககிட்ட கொடுத்தா தான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி இருக்கா. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் மறு வேலை. ஏ தம்பி, இந்த தண்டவாளம் எது வரைக்கும் போதுல?
தம்பிங்கிறான் தண்டவாளம்ங்கிறான். இது தண்டவாளம் இல்லப்பா, ரோடு.
அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இந்த தண்டவாளம் தான் சொல்லுவோம்.
கிழிஞ்சது.
ஆமா, வையம்பட்டி வையாபுரிய உங்களுக்கு தெரியுமா? நான் வையாபுரியோட அக்கா புள்ள. அவர் வீட்டுல ஒரு மாசம் தங்கலான்னு வந்திருக்கேன்.
இவன் மயிர பார்த்தா ஒரு மாசத்துல நம்ம வீடே க்ளோஸ் ஆயிடும். தம்பி, நீ கேக்குற வையாபுரி ஒரு மாசத்துக்கு முன்னால செத்து போயிட்டார்.
வையாபுரி இறந்துட்டாரா? அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எங்க அம்மா சாகும் போது 4 தோப்பு 2 பங்களாவ வையாபுரி பேருக்கு உயில் எழுதி வச்சு செத்து போச்சு. அதான் அவர் கையில ஒப்படைக்கல. எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. அவரே போயிட்டாரு.
ஜனகராஜ் 1980களில் மிகவும் பிரபலமாக விளங்கிய நகைச்சுவை நடிகர். தனக்கென தனியானதொரு வாணியை உருவாக்கி கொண்ட நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ். 70களில் சென்னையில் மத்திய அரசு அலுவலகம் ஒன்றில் எழுத்தராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது நாடகங்களிலும் நடித்து வந்தார். 1980 வரை திரையில் சின்ன சின்ன பாத்திரங்கள். 1980 பாரதி ராஜா இயக்க நிழல்கள் என்ற படத்தில்தான் முக்கியமான நகைச்சுவை பாத்திரத்தை ஏற்று நடித்தார். அதன் பிறகு அவருக்கு நிறைய படங்களும் புகழும் ஏற்பட்டன. அவருக்கே உரித்தான குரல், சில நேரங்களில் ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பேசும் பாணி, வசனங்களை உச்சரிப்பதில் தனித்தன்மை. குறிப்பாக வசனங்களை உச்சரிக்க அதிக அவகாசம் எடுத்துக்கொண்டு பேசுவார். மிமிக்ரி கலைஞர்களின் நிகழ்ச்சிகளில் இவர் நிச்சயமாக இடம்பெறுவார். சில நேரங்களில் வெகுளியாக முட்டாளாக நடித்திருக்கிறார். நகைச்சுவை நடிகர் என்றாலும் குணச்சித்திர வேடங்களிலும் வில்லன் வேடங்களிலும் தன் திறமையை காட்டியிருக்கிறார். நடக்கும் விதம், பேசும் பாணி, முகபாவம் ஆகிய இம்மூன்றாலும் சிரிப்பூட்டியவர் நடிகர் ஜனகராஜ்.
யார் மேம் எனக்கு ஃபோன் பண்ணதே?
நான் தான் சார்.
உங்க என்ன தெரியுது
சார்? பாடி சார்.
சார், உங்க ஒவ்வொரு செய்கையிலையும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கு சார்.
நேரா போய் பார்த்தா மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்?
போலீஸ் தான் ஒரு ஆங்கிள் பாக்கணுயா.
சம்பந்தா
சார்,
அம்பளை பாடி,
பாடியில் அம்பு சார்.
Both are same.
அமெச்சூர், அதாவது தொழில் முறை அல்லாத நாடகங்களிலிருந்து திரைத்துறைக்குள் நுழைந்து புகழ்பெற்ற இன்னொரு நடிகர் எஸ் வி சேகர். அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் விடலை பையன் போன்ற தோற்றம், மிக மிக இயல்பான நடிப்பு இவருடையது. அங்க சேஷ்டைகள் இல்லை, கோணங்கித்தனம் இல்லை, குரலும் இயல்பாகவே இருக்கும். ஆனாலும் சிரிக்க வைத்தார். காரணம் அவருடைய டைமிங், வசனங்களை சொல்லும் விதம். தருணத்திற்கு ஏற்ப பட்டன்று இடைவெளி விடாமல் கூறும் வசனங்கள் சிரிப்பை ஊட்டின. இவர் தனது இயல்பான நடிப்பின் மூலம் நகைச்சுவையில் புதிய பாடையை புகுத்தினார் என்றால் அது மிகையாகாது. திரைத்துறையில் இவர் நுழைந்தது தற்செயலான செயலா, திரைப்படங்களை நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததா என்று அவரிடம் கேட்டேன்.
அது ஒரு ஆக்சிடென்ட்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நான் ஒரு காமெடி நடிகர்னே சொல்ல முடியாது. காமெடி படங்களில் கதாநாயகனாக சினிமாவில் தான் நடிச்சிருக்கேன். காமெடி ரோல்னு தனியாக பண்ணதில்லை. ஆனால் என்னை எப்படி கூப்பிட்டாலும் ஒரு நடிகர்னு கூட இருக்கிறதுனால அது சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஆனால் நாடகத்திலேயோ சினிமாலேயோ நான் ஒரு டெக்னீஷியனாக வரணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு நாடகக்குழு ஆரம்பித்த பிறகு திடீர்னு ஒரு நடிகர் வராத காரணத்தினால வேற யாராவது நடித்து நம்ம நாடகக்குழுவை நீ அழிக்கிறதுக்கு பதிலாக நீயே நடித்து அழிச்சிடுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படி தான் எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி டே 1974 June 1 அன்னைக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ட்ராமா நடித்தேன், கண்ணாமூச்சிங்கிற நாடகம். அது ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. 1600 பேர் அன்றைக்கி ஆடியன்ஸு. அவங்க அக்செப்ட் பண்ணோன்னே சரி இவ்வளோதான் போல் இருக்குது நடிப்புன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
சினிமாவில் எப்படி நுழைஞ்சிங்க?
ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து வர்த்தக ஒலிபரப்பில் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தபொழுது டாக்டர் கே பாலச்சந்தருடைய அறிமுகம், அவருடைய படங்களுக்கெல்லாம் நான் விளம்பரங்கள்லாம் செய்து கொடுத்துட்ருந்தேன். அப்போ தொடர்ந்து அவரோட தொடர்பு இருந்தது. அவரின் நாடகங்கள்லாம் பார்த்தபோது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நிழல் நிஜமாகிறது படத்தில் ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஒரு ரோல் கொடுத்தார். இல்லை சார், எனக்கு வராது, நான் ஒரு டயலாக் ஓரியன்டட் ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் அங்கே ஷூட்டிங்கில் சரியாகலைன்னா நீங்கள் திட்டுவீங்க, அதுவும் ஹைதராபாத்லேருந்து நான் கோச்சின் திரும்பி வரணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், விட்டுருங்க சார்ன்னு. அதன் பிறகு திடீர்னு வறுமையின் நிறம் சூப்பும்போது அவரே கூப்பிட்டு நடிக்க வச்சார். அதுக்கு நடுவில் நினைத்தாலே இனிக்கும்ல ஒரே ஒரு சீன், ரஜினியோடு நடிக்க வேண்டிய ஒரு காட்சி, அது நடித்தேன். அது என்னுடைய நான் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதே சீன் நடித்ததுனால ஒன்றும் பெருசாக தெரியலை. அதன் பிறகு வறுமை நலன் சோப்பில் தான் அவர் டெல்லி போயிட்டு அங்கேருந்து வர சொல்லிட்டார். கமலை போய் கேட்டேன், கமல் என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பன், போய் கேட்டபோது அவர் என்ன உங்களை நம்பி படம் எடுக்கிறாரு, அவரை நம்பி படம் எடுக்கிறாரு, முடியை கட்டி மலையை எழுங்க, வந்தால் மலை போனால் ஒரு முடியே போச்சுன்னு விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு கமல் அப்போது கல்யாணராமன் ஷூட்டிங்கில் இருந்தபோது சொன்னார். சரி, கமலில் நம்ம ஃப்ரெண்டு, டேரக்டரும் நமக்கு தெரியும் அப்படிங்கிற தைரியத்தில் நடித்தேன். அப்புறம் ஒரு 30 தியேட்டரில் அந்த படத்தை நான் போய் பார்த்தேன். மக்கள் எப்படி அதை ரசிக்கிறார்கள், அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள்னு தெரிந்த பிறகு தான் நான் அடுத்த படம் ஒத்துக்கிட்டேன்.
ஒரு காமெடியனுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க?
டைமிங் சென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ரொம்ப கோபமாக வந்து எங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லை அப்படிங்கும்போது அவருக்குமா அப்படின்னாலே அந்த சீனுடைய டோட்டல் இம்பேக்ட் மாறி போயிடும். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தியும்பாங்க. ஏன்டா மார்க் குறைச்சலாம் வாங்கினா பக்கத்து போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்மேன். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த எனக்கு சின்ன வயசுலேயே லார்லண்ட் ஆடி, ஜெர்லூயிஸ், நார்மன் விஸ்டம் அந்த மாதிரியான படங்கள் தான் நான் தொடர்ந்து பார்ப்பேன். எனக்கு இந்த அழுக படம், அழுதுகிட்டே குதிரை வண்டியில் திரும்பி வருது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஏன்னா வாழ்க்கையே நமக்கு வந்து சந்தோஷமாக ரசிப்பதற்குத்தான் இருக்கிறதுங்கிறது தான் சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் இருந்தனால நான் எடுத்துக்கொண்ட நாடகங்கள் முழுக்க 100 நிமிஷத்தில் 200 சிரிப்புகள் அந்த மாதிரியான ஐடியாவில் தான் பண்ணினேன். ஆனால் காமெடி வந்து சிந்திக்கக்கூடாது, இவன் ஏன் காமெடி பண்ணுறான்னு, சிரிப்பை வரவழிக்கிறது தான் காமெடி. அதற்கு பிறகு அதில் எவ்வளோ ஸ்டைல் இருக்குது. நகைச்சுவை என்பது பார்த்தவுடனோ அல்லது கேட்டவுடனோ சிரிப்பை கொடுப்பது தான் நல்ல நகைச்சுவை.
நீங்கள் நாடகங்களில் நடித்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு திரைப்படங்களில் உதவி இருக்குதா? நாடகத்துக்கும் திரைப்படத்துக்கும் எந்த மாதிரியான வேறுபடுத்தி நடிக்கிறீங்க?
நான் வந்து நடிக்கிறேன்னு நீங்கள் சொன்னதே சந்தோஷமாக இருக்குது. நான் நடிக்கிறேன்னு இன்னும் நிறைய பேர் ஒத்துக்கல. என்னடா சாதாரணமாக இங்கே பேசுகிற மாதிரி தான் படத்துலேயும் பேசுகிறேன்னு, அது ஒரு ஸ்டைல். அதனால தான் என்னை யாரும் இது வரைக்கும் மிமிக்ரி பண்ணலை. மிமிக்ரி பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். நார்மலாக என்னை சினிமாவில் பார்க்கும்போதோ நாடகத்தில் பார்க்கும்போதோ ஒரு நெய்பர் மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரன், லேத்து வீட்டு பையன், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரியான பாத்திரங்கள் தான் நான் நடிப்பேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதனால் எனக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம்.
நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடரின் 16வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
அழகான சிதையோடு வந்தானையா, பாட்டுமாடி பாட்டுமாடி, நல்ல அழகான சிதையோடு வந்தானையா.